I long to share with God's people that in the new covenant, Jesus has raised us much higher than they could reach in the old covenant.
பழைய உடன்படிக்கையிலே உயர்வதை காட்டிலும் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உயர்வதற்கான அநேக வழிகளை வைத்திருக்கிறார் என்பதை நான் சந்தோஷத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
That is the specific burden and calling God has given me to proclaim everywhere.
எல்லா இடங்களிலும் இந்த விசேஷித்த நற்செய்தியை நான் அறிவிப்பதற்காகவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார்.
Many believers don't know what is their task in the body of Christ.
தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே அவர்களுடைய காரியம் என்னவென்று அநேக விசுவாசிகள் அறிவதில்லை.
It must be your longing to know what God has called you to do in the body of Christ.
தேவனுடைய சரீரத்திலே கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே என்ன செய்ய அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்பது மிக முக்கியமான காரியம்.
If you have given your life to Jesus, you're a part of his body.
ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்திருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம்.
And just like in our human body, every part has some function. You must believe that you have a function.
எப்படி நம்முடைய உடல் சரீரத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு காரியம் உண்டோ ஒரு நோக்கம் உண்டோ அதேபோல் தேவனுடைய சரீரத்திலும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு.
And when we look at the earthly life of Jesus Christ, we learn a lot of things.
இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூமியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
And the same Holy Spirit that dwelt in his body, God has given to dwell in our body.
கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே இருந்த அதே பரிசுத்த ஆவியே நம்முடைய சரீரத்திலும் தங்கும் தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார்.
Do you know what that means? And what is the effect of that?
அதனுடைய அர்த்தம் அதனுடைய காரியம் என்னவென்று நீங்கள் அறிவீர்களா?
It's like electricity.
அது மின்சாரத்தை போன்றது.
If you see that in another brother's house, electricity runs so many machines.
ஒரு சகோதரனின் வீட்டிலே நீங்கள் பார்க்கும்போது மின்சாரம் பல இயந்திரங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது.
He's got a washing machine and a dryer.
அவரிடத்திலே ஒரு வாஷிங் மெஷின் இருக்கிறது, ஒரு ட்ரையர் இருக்கிறது.
Refrigerator and freezer and computer.
அல்லது கம்ப்யூட்டரோ ரெஃப்ரிஜரேட்டரோ இப்படி பல இயந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
And in your house, you've got the same electricity but you don't make use of it.
ஆனால் உங்களுடைய வீட்டிலும் கூட அப்படிப்பட்ட அதே மின்சாரம் இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்துவதில்லை.
The electricity, the voltage that goes to his house comes to my house.
அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அதே வோல்டேஜ் மின்சாரம் என்னுடைய வீட்டுக்கும் வந்து கொண்டிருக்கிறது.
It's not any less.
அது வித்தியாசமானது அல்லது குறைவானது அல்ல.
It's 220 volts there and 220 volts in my house.
அதே 220 volt தான் அந்த வீட்டிலும் என்னுடைய வீட்டிற்கும்.
Then why can't I operate this all those gadgets he's operating in his house?
அப்படியானால் ஏன் அவருடைய வீட்டிலே இயங்கக்கூடிய இயந்திரங்கள் என்னுடைய வீட்டிலே நான் இயக்குவதில்லை?
Many people pray to be filled with the Holy Spirit.
அநேகர் நாம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியிலே நான் நிரம்ப வேண்டும் என்று.
Do you really believe that it is the same Holy Spirit that dwelt in Jesus?
இயேசு கிறிஸ்துவிலே தாபரித்த அதே பரிசுத்த ஆவிதான் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்?
The same power that God gave to Jesus, he wants to give me.
கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே வல்லமே தேவன் எனக்கும் கொடுக்க சித்தமாய் இருக்கிறார்.
That doesn't mean I will have the same ministry as Jesus Christ.
அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய அதே ஊழியம் எனக்கு இருக்கும் என்ற அர்த்தம் அல்ல.
You can't have the same ministry that I have.
எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஊழியம் உங்களுக்கு இருக்க முடியாது.
But you can have the same power that I have.
ஆனால் எனக்கு இருக்கும் அதே வல்லமையை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும்.
See, the hand can be as healthy as the eye, but it won't have the same ministry as the eye.
எப்படி கண்ணுக்கு இருக்கக்கூடிய அதே பலன் கரத்துக்கும் இருக்கும், ஆனால் இரண்டும் வெவ்வேறு ஊழியங்கள் செய்ய அழைக்கப்பட்டன.
So God gives us different tasks and ministries in Christ's body.
அதேபோல் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்புகளையும் ஊழியங்களையும் வைத்திருக்கிறார்.
But the same power.
ஆனால் வல்லமை ஒன்றுதான்.
Every part of this body can have the same power but different functions.
இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் வித்தியாசமான காரியங்களை செய்யும், ஆனால் வல்லமையோ ஒன்றுதான்.
When Paul said, follow me as I follow Christ.
பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறான், கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று.
He wasn't telling us all of us to be apostles.
அவன் அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லவில்லை. அப்படி
we cannot be apostles like
நாம் நாம் அப்போஸ்தலர்களாக இருக்க முடியாது.
we can't raise the dead like he did.
அவன் மரித்தவர்களை உயிர்த்தெழுந்தது போல நாம் உயிர்ப்பிக்க முடியாது.
because that was a specific ministry.
அது ஒரு குறிப்பிட்ட ஊழியம்.
and if god gives such a ministry to somebody today he can do it.
ஒருவேளை ஒருவருக்கு அப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் கொடுப்பார் என்று சொன்னால் அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியும்.
even when jesus said follow me.
இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட என்னை பின்தொடருங்கள் என்று சொல்லும்போது
he wasn't telling us to do everything he did.
அவர் செய்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை.
for example
உதாரணத்துக்கு
he died for the sins of the world. can you do that?
அவர் இந்த பாவங்களுக்காக மரித்தார். நாம் மரிக்க முடியுமா?
no.
இல்லை.
he walked on the water.
அவர் தண்ணீரிலே நடந்தார்.
how many believers have you seen walking on the water?
எத்தனை விசுவாசிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் தண்ணீரில் நடப்பவர்களை?
how many believers have you seen feeding 10,000 people with 5 loaves and 2 fish?
அல்லது ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களோடு 10,000 பேரை போஷித்த எத்தனை பேரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்?
how many people are healed by touching your clothes?
அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகம் கொடுப்ப எத்தனை பேரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்?
Jesus was not telling us to follow his ministry.
இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை பின்பற்ற வேண்டும் என்று நம்மை அழைக்கவில்லை.
He was telling us to follow him in his life.
அவருடைய ஜீவியத்தை நாம் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை அழைத்தார்.
The fruit of the Holy Spirit is the life of Jesus which must be the same for all of us.
நாம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே மாதிரியாக கொடுக்கக்கூடியது ஆவியினுடைய கனிகள்.
But the gifts of the Holy Spirit are different for different ones.
ஆனால் ஆவியினுடைய வரங்களோ வித்தியாசமானவைகள். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக கொடுக்கப்படுகிறது.
9 fruit of the Spirit is for every believer.
ஆவியினுடைய 9 கனிகள் எல்லாருக்கும் பொதுவானது.
But the gifts of the Holy Spirit are not for every believer. They are different for different believers.
ஆனால் ஆவியினுடைய வரங்களோ ஒவ்வொரு விசுவாசிக்கும் வித்தியாசமானவைகள்.
The fruit of the Holy Spirit speaks about our life.
ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறது.
The gifts of the Holy Spirit relate to our ministry.
ஆனால் ஆவியினுடைய வரங்கள் நம்முடைய ஊழியத்தை குறித்து பேசுகிறது.
We need to distinguish between these two things.
இந்த இரண்டை குறித்து நாம் வேறுபிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
The same life flows in every part of my body.
ஒரே ஜீவன் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அங்கத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது.
Also in the body of Christ.
அதே போல்தான் கிறிஸ்துவின் சரீரத்திலும்.
Like blood flows in every part of my body, the blood of Jesus cleanses every member of his body.
எப்படி என்னுடைய சரீரத்திலே ரத்தம் ஓடுகிறதோ அதே போல் கிறிஸ்துவின் சரீரத்திலும் கூட பரிசுத்த ரத்தம் மேலிருந்து கீழ் வரை ஓடுகிறது.
When it comes to function, we all have a different calling.
ஆனால் இயக்கம் என்று வரும்போது ஒவ்வொரு அங்கத்திற்கும் வித்தியாசமான இயக்கங்கள் ஊழியங்கள் உண்டு.
If you understand that, you will not be coveting somebody else's ministry.
இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மற்றவருடைய ஊழியத்தை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம், யோசிக்க மாட்டோம்.
You will never be jealous of somebody who has got another ministry than you.
இன்னொரு ஊழியம் செய்யக்கூடிய இன்னொருவரை பார்த்து நாம் பொறாமை கொள்ள மாட்டோம்.
And you will never want to have another man's ministry, but you may want to have his life.
அதே போல் அவருடைய ஊழியத்தை நாம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற நாம் யோசிப்போம்.
So when we think of the life that God wants us to live in the new covenant.
ஆகவே புதிய ஏற்பாட்டுடைய வாழ்க்கையை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று தேவன் யோசிக்கிறார் என்றால்
one of the things we see in the new covenant is God does not want us to live an up and down life.
ஒரு முக்கியமான காரியம் நாம் மேலும் கீழுமாக போகக்கூடிய வாழ்க்கையை தேவன் விரும்புவதில்லை.
Old Testament people were like that.
பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அப்படி தான் இருந்தார்கள்.
Now I don't have time to show that all to you but if you've read the Old Testament you know it.
அதையெல்லாம் காட்டுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்திருப்பீர்களா? நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
Think of some of the greatest men in the Old Testament.
பழைய ஏற்பாட்டினுடைய பெரிய பரிசுத்தவான்களை யோசித்து பாருங்கள்.
We think of Job.
யோபை எடுத்துக்கொள்ளுங்கள்.
When he lost all his children and all his business.
அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் பிள்ளைகளையும் இழந்தபோது
he just fell down and worshiped God.
அவர் விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்.
No complaint.
எந்தவித குறையும் இல்லை.
And a few days later he lost his health and he became sick.
அவருடைய சுகத்தையும் கூட ஒரு சில நாட்களிலே இழந்தார்.
And he said okay if God wants to give this to me I take it.
அப்பொழுது சொன்னார் ஆண்டவர் இதை எனக்கு கொடுக்க சித்தமானால் எடுத்துக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்.
He was like a man on a mountain top.
அவர் ஒரு மலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய மனுஷனை போல
praising God, worshiping him.
எப்பொழுது ஆண்டவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்.
But a few days later
ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பின்பு
he was down in the deepest pit of complaining and grumbling.
அந்த ஒரு சில நாட்கள் பின்பதாக அந்த குறை சொல்லக்கூடிய படுகுழியிலே அவர்
இருந்தார்.
அவர் சொன்னார், ஆண்டவரே கேள்வி கேட்க ஆரம்பித்தார், தேவனே ஏன் எனக்கு இதை செய்தீர் என்று சொன்னார்.
I'm such a righteous man, why are you firing all your arrows at me?
நான் இவ்வளவு ஒரு நீதிமானாக இருக்கிறேன், ஏன் எனக்கு இத்தனை தொல்லைகளை கொடுக்கிறீர் என்று.
And then suddenly he would go up to the mountain again.
அதன் பின்பதாக அந்த மலையின் உச்சிக்கு அவர் செல்லுவார்.
In chapter 13 he said, even if he kills me, I'll trust him.
அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன் என்று.
And then he would go into the dumps again.
மறுபடியும் அவர் குழிக்கு படுகுழிக்கு செல்வார்.
And then a little later he'll come up again and say, yes, my Redeemer lives and I can praise him.
அதன் பின்பதாக மலை உச்சிக்கு சென்றேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை துதிப்பேன் என்று சொல்வார்.
Is your experience like this?
உங்களுடைய அனுபவம் அப்படியாக இருக்கிறதா?
That is Old Testament.
அது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை.
Or you take Abraham.
அல்லது ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம்.
How he would, when God told him, leave your relatives, leave your land, he obeyed.
உன்னுடைய சந்ததியாரை விடு, விட்டு நீ வெளியே போ என்று சொல்லும் போது,
and go to the land I tell you,
நான் சொல்லக்கூடிய தேசத்துக்கு, பூமிக்கு செல் என்று சொல்லும் போது,
and he went to Canaan.
அவன் கானானுக்கு சென்றான்.
But then we read in Genesis 12 there was a famine in Canaan.
அங்கே ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அந்த இடத்திலே ஒரு பஞ்சம் இருந்தது என்று சொல்லி.
And did he trust God then?
அப்பொழுது ஆண்டவரை விசுவாசித்தானா?
No.
இல்லை.
He was afraid.
அவன் பயந்திருந்தான்.
He went off to Egypt without seeking God's will.
தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு எகிப்துக்கு கடந்து சென்றான்.
And from Egypt he brought a servant woman called Hagar.
எகிப்திலிருந்து ஒரு ஊழியக்கார பெண்ணை, ஆகார் என்ற ஊழியக்கார பெண்ணை அழைத்து வந்தான்.
Produced a child through her called Ishmael.
அவள் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கினான், இஸ்மவேல் என்று சொல்லி.
And the problems that came through Ishmael are lasting today after 4000 years.
4000 வருடங்கள் கழிந்து அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை இஸ்மவேலிலிருந்து வந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன.
How did it all start?
அதெல்லாம் எங்கே ஆரம்பித்தது?
In a moment of trial, instead of trusting God, he trusted his reason and went off to Egypt.
சோதனையின் ஒரு நொடி பொழுதிலே தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு தன்னுடைய சுயத்திற்கும் சுய ஞானத்திற்கும் ஒப்புக் கொடுத்ததனால் வந்த காரியம் அது.
If he had trusted God,
ஒருவேளை தேவனை அவன் விசுவாசித்திருந்தால்,
he would have said, Lord, you told me to come to Canaan, I'll stay here.
அவன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, நீர் என்னை கேனானுக்கு, கானானுக்கு வர சொன்னீர், அங்கே நான் வந்திருக்கிறேன்.
No, I don't know why there's a famine here.
எதற்காக இங்கே பஞ்சம் என்று எனக்கு தெரியாது.
But if this is the place you want me to be, I'll stay here, even if there's a famine.
ஆனால் இங்கே பஞ்சம் இருந்தாலும் கூட உம்முடைய சித்தம் இங்கே இருக்குமானால் நான் இங்கே தங்கி இருப்பேன் என்று சொல்லியிருக்க வேண்டும்.
God could have even given him manna from heaven.
அவனுக்கு அந்த பஞ்ச நாட்களிலும் கூட பரத்திலிருந்து அவர் மன்னாவை அனுப்பி இருக்க முடியும்.
But he missed it.
ஆனால் அதை அவன் இழந்து விட்டான்.
Do you know how many things you miss in your life because in a time of testing you don't trust God but you trust your own reason?
ஒரு சோதனையின் நேரத்திலே எத்தனையோ நேரங்களிலே பரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு நம்முடைய சுயத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது.
And you can run off and try to get some human help in Egypt.
நீங்கள் எகிப்தில் இருக்கும் நாட்களிலே ஏதோ மனிதனுடைய அந்த உதவியை நாடி சென்று விடுவீர்கள்.
From there can come problems that can remain with you all your life and even affect your children.
தொடரத்தக்கதாக அந்த பிரச்சனைகள் எகிப்திலிருந்து ஆரம்பிக்கும்.
That's how Abraham was.
அப்படித்தான் ஆபிரகாம்.
Then another day God told him to give up his son. He readily gave up his son.
அப்பொழுது அவனுடைய மகனை பலியாக கொடுக்க ஆண்டவர் சொல்லும்போது அவன் கொடுப்பதற்கு ஆயத்தமானான்.
Another time he wouldn't trust God. He would say Sarah is my sister and tell a lie to try and protect himself.
ஆனால் இன்னொரு நேரத்திலோ சாராள் தன்னுடைய சகோதரி என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பொய்யாக்கினான்.
That was Abraham's life, up and down and up and down.
அதுதான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையாக இருந்தது, மேலும் கீழுமாக செல்லக்கூடிய அனுபவங்கள்.
It's like that with everybody. With everyone it was like.
எல்லாரும் எல்லாரிடத்திலும் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அப்படி தான்
இருந்தது. You take David.
தாவீதை எடுத்து.
One moment he had faith to kill Goliath.
கோலியாத்தை வீழ்த்துவதற்கான மகா விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது.
But when he saw Bathsheba, he fell into sin.
ஆனால் அதே நேரத்தில் பெத்ஷிபாளை பார்த்தபோது அவன் பாவத்திலே விழுந்தான்.
Then he didn't have the same eyes of faith that he had when he saw Goliath.
கோலியாத்தை பார்க்கும் நேரத்தில் இருந்த விசுவாச கண்கள் அப்பொழுது அவன் இழந்தான்.
The same with Elijah.
அதே போல் தான் எலியாவும்.
He could bring fire down from heaven and stand against 850 false prophets.
850 கள்ள தீர்க்கதரிசிகளின் மத்தியிலே பரத்திலிருந்து அக்கினியை இறக்கிய எலியா.
The next moment one woman threatens him and he runs away in fear.
அடுத்த நொடி பொழுது ஒரு பிசாசின் ஒரு மகளுக்கு பயந்து அவன் ஓடினான்.
Up and down and up and down.
மேலும் கீழுமான அனுபவங்கள்.
But how is it with Jesus when he walked on the earth?
பூமியிலே நடந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது எப்படி இருந்தது?
It was never up and down.
அது மேலும் கீழுமான அனுபவம் இல்லை.
He lived a consistent life.
எப்பொழுதும் ஒரே மாதிரியான நிரந்தரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்.
Was that only possible for Jesus?
அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே நடந்த காரியமா?
What about Paul?
பவுலை எடுத்துக்கொள்வோம்.
You know, I believe God has given us Paul as an example because many people can't believe that we can live like Jesus.
இயேசு கிறிஸ்துவை வாழ்வதே மிக கடினம் என்று சொல்லி யோசிப்பவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு பவுலை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார்.
See what Paul says in 2 Corinthians 2.
2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்ப்போம்.
Read this verse slowly so that you don't miss anything in it.
இதை மெதுவாக நீங்கள் வாசிக்குமாறு வேண்டுகிறேன். காரணம் எதையும் நாம் இழந்து விடக் கூடாது.
Verse 14. 2 Corinthians 2 verse 14.
2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம்.
Now the most important word there is always.
இங்கே மிக முக்கியமான வார்த்தை எப்பொழுதும்.
Thanks be to God who always leads us in triumph in Christ.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
And always manifest the sweet aroma of the knowledge of him in every place.
எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Every place, that's an important word.
எல்லா இடங்களிலும்.
Always, that's an important word.
அதுவும் முக்கியமான ஒரு பதம்.
Just think of those two words.
அந்த இரண்டு வார்த்தைகளை மாற்ற எல்லா இடங்களிலும் எப்பொழுதும்.
If you read the Bible quickly, you sometimes miss these things.
வேதத்தை வேகமாக வாசிக்கும் போது அநேக நேரங்களில் இந்த அருமையான காரியங்களை இழந்து விடுகிறோம்.
Sometimes when I read the Bible,
ஒரு சில நேரங்களில் நான் வேதத்தை வாசிக்கும் போது
I can't go beyond one verse.
ஒரு வசனத்தை தாண்டி என்னால் செல்ல முடியாது.
I read that and I get stuck there.
அதை வாசிப்பேன், அதிலே அப்படியே நான் இருந்து விடுவேன்.
It's like a red stoplight is there, I can't move.
அது ஒரு டிராபிக் சிக்னல்ல வரக்கூடிய சிகப்பு விளக்கை போன்றது, அதன் பின்பதாக நான் நகர முடியாது.
And says if the Lord is saying, don't go to the next verse, meditate on that one verse.
அது ஆண்டவர் ஒருவேளை எனக்கு சொல்வது இந்த வசனத்தை நீ தியானித்து அதன் பின்பதாக அடுத்த வசனத்துக்கு செல்.
And the whole my Bible study is just that one verse.
அந்த முழு வேத தியானமும் அந்த ஒரு வசனத்தை பின்னணியாக வைத்து.
The next morning when I open the Bible,
அடுத்த நாள் காலை என்னுடைய வேதத்தை நான் திறக்கும் போது
again the stoplight is there, I can't go to the next verse.
நான் எங்கே நிறுத்தினேனோ அதே வசனத்திலே மறுபடியும் நான் தியானிக்க ஆரம்பிக்கிறேன்.
Have you ever had that experience?
உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருந்திருக்கிறதா?
Sometimes we are so busy, so eager to go through the whole Bible.
நாம் வேதத்தை வேகமாக முழு வேதத்தையும் வாசிக்க வேண்டும் என்ற வேகத்திலே அநேக நேரங்களை இழந்து விடுது.
If you have never read the Bible in your life, you must go through the Bible quickly.
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரை வேதத்தை வாசிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக வேகமாக ஒருமுறையாவது வாசித்திருக்க வேண்டும்.
But we must also learn to stop at some verses and probably spend a whole week thinking about one verse.
ஆனால் அதன் பின்பதாக ஒரு குறிப்பிட்ட வசனத்திலே நிறுத்தி அதை ஒரு வாரமோ அல்லது அதற்கு மேலாகவோ தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
Then we realize it's more important for the Bible to go through me than for me to go through the Bible.
அப்படி என்று சொல்லும் போது அந்த நேரத்திலே வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொள்வது முக்கியமாக மாறுகிறது. வேதம் எனக்கு கற்றுக் கொடுப்பதை காட்டிலும்.
See, it's no use boasting at the end of our life, I read the Bible 50 times.
நம்முடைய வாழ்க்கையின் கடைசியில நான் வேதத்தை 50 முறை வாசித்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டுவது முக்கியம் அல்ல.
I want to say at the end of the Bible, the end of my life, that the whole Bible went through me once.
என்னுடைய வாழ்க்கையின் கடைசியில நான் சொல்ல விரும்புவது என்னுடைய வாழ்க்கையில இந்த முழு வேதமும் ஒரு முறையாவது என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்றிருக்கிறது.
That I obeyed every commandment in the Bible.
அதிலே உள்ள அத்தனை கட்டளைகளையும் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்ல.
That I claimed every promise in the Bible for myself.
அதிலே உள்ள என்னுடைய எல்லா வாக்கு தத்தங்களையும் நான் எடுத்துக்கொண்டேன், அபியாசப்படுத்திக் கொண்டேன்.
I'll tell you, that is my goal.
அதுதான் என்னுடைய லக்கு.
I don't want to read the Bible 50 times.
50 முறை வாசிப்பது எனக்கு பெரிய விஷயம்.
I want every commandment in the Bible to be fulfilled in this body before I die.
நான் மரிப்பதற்கு முன்பதாக இந்த வேதத்திலே உள்ள அத்தனை கட்டளைகளும் என்னிலே நிறைவேற நான் விரும்புகிறேன்.
Before I die or before the Lord comes, I want to claim every promise there is in the Bible.
நான் மரிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக இந்த வேதத்திலே உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
Because that way God can do more in me than if I just read the Bible 50 times.
அப்படி செய்யும் போது தேவன் என்னிலே இன்னும் அதிகமான காரியங்களை என்னிலே செய்ய முடியும் 50 முறை வாசிப்பதை காட்டிலும்.
So when I read a verse like this,
இப்படி ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது
there's a stop light.
அங்கே ஒரு நிறுத்துக்கோடு இருக்கிறது.
I say, Lord, I want to think about this.
நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இது குறித்து நான் சிந்திக்க வேண்டும்.
Always.
இந்த காரியத்தில்.
In every place.
எல்லா இடத்திலும்.
That covers every area of my life.
என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் அது மூடி விடுகிறது.
Always means 24 hours a day.
எப்பொழுதும் என்று சொல்லும்போது 24 மணி நேரங்கள்.
7 days a week.
7 நாட்கள்.
In every place means.
எல்லா இடத்திலும் என்று சொல்லும்போது.
India, Dubai, Sharjah, any place.
இந்தியா, துபாய், ஷார்ஜா, அது எந்த இடமாக இருந்தாலும் சரி.
What does God want to accomplish in me always and in every place?
தேவன் என்னிலே எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எதை நிறைவேற்ற விரும்புகிறார்?
What does he did? What did he do for Paul? Always and in every place.
பவுலுக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எதை நிறைவேற்றினார்?
Now Paul was not writing carelessly when he wrote this verse.
பவுல் இதை ஏதோ ஏனோதானோ என்று எழுதவில்லை. இந்த வசனத்தை எழுதும்போது அல்லது கவலையீனமாக எழுதவில்லை.
You know, we write many letters and all, we write a lot of careless things.
நாம் எழுதும்போது, லெட்டர்ஸ் எழுதும்போது ஒரு சில நேரங்களே கவலையீனமாக ஏனோதானோ என்று எழுதி விடுகிறோம்.
This was inspired by the Holy Spirit, is the word of God.
ஆனால் இதுவோ தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் அது உத்வேகிக்கப்பட்டு எழுதப்பட்ட வசனம்.
He was giving his testimony inspired by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு தன்னுடைய சாட்சியை அவர் கொடுத்தார்.
He wasn't telling people what to do, he was telling about his own life.
அவர் ஜனங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சியாக சொன்னார்.
And we can be sure that if he's inspired by the Holy Spirit, it is 100% truth.
அது பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டது நிமித்தமாக அது பூரண சத்தியமாக இருக்கும் என்று விளங்குகிறோம்.
We sometimes when we give our testimony, we exaggerate a little bit and make it a little more spectacular than it really was.
ஒரு சில நேரங்களிலே நாம் சாட்சியை கொடுக்கும்போது அதை மிகைப்படுத்தி அதற்கு புதிய காரியங்களை சொல்லி அடுக்கி சொல்லிவிடுகிறோம்.
Sometimes accidentally, not deliberately.
அதே ஒருவேளை நேரடியாக அல்ல, தெரியாமல் கூட செய்து விடுகிறோம்.
But here, this is the inspired word of God.
இங்கேயோ இது தேவனால் உந்துவிக்கப்பட்ட பரிசுத்த வசனம்.
There is not even 1% of exaggeration.
இதிலே மிகைப்படுத்தது 1% கூட இல்லை.
And when Paul says always, he means always.
பவுல் அப்போஸ்தலன் எப்பொழுது என்று சொல்லும்போது உண்மையிலேயே அது எப்பொழுதும்.
When he says in every place, he means every place.
அவர் எல்லா இடங்களிலேயும் என்று சொல்லும்போது எல்லா இடங்களிலேயும்.
And he doesn't say I did it.
அவர் நான் செய்தேன் என்று சொல்லவில்லை.
He says God did something for me always.
அவர் சொல்கிறார் தேவன் எனக்கு எப்பொழுதும் செய்தார் என்று சொல்லுகிறார்.
God did something for me in every place.
எல்லா இடங்களிலேயும் தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறார்.
What did God do for Paul?
பவுலுக்கு அப்படி தேவன் என்ன செய்தார்?
He led Paul in victory in Christ.
அவர் கிறிஸ்துவிலே வெற்றி சிறக்க தேவன் அவருக்கு அருளினார்.
And manifested the sweet aroma of the knowledge of God everywhere.
அவர் தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் கிருபை செய்தார்.
That means whenever Paul spoke, it was like a sweet fragrance.
அப்படி என்றால் எப்பொழுதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் பேச ஆரம்பித்தானோ அது ஒரு சுகந்த வாசனையைப் போல இருந்தது.
That's how it must be with us.
நம்மிலும் கூட அப்படித்தான் அது இருக்க வேண்டும்.
You know how some ladies have such powerful perfume that even from 10 feet you can smell it.
ஒரு சில சகோதரிகளை நீங்கள் பார்த்திருக்க கூடும், அவர்கள் போடக்கூடிய அந்த சென்ட் ஆனது ஒரு 10 அடி 20 அடி தூரத்திலே அதை நாம் நுகரக்கூடியதாக இருக்கும்.
The fragrance of Christ must be like that in us.
அப்படித்தான் கிறிஸ்துவினுடைய சுகந்த வாசனையும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக பரிமணிக்க வேண்டும்.
That people who come in touch with us,
யாரெல்லாம் நம்மை வந்து சந்திக்கிறார்களோ,
they see something of Jesus.
அவர்கள் கிறிஸ்துவிலே ஏதோ ஒன்றை நம்மிலே காண வேண்டும்.
Even in our ordinary conversation.
நம்முடைய அனுதின பேச்சிலும் கூட, பேச்சு நடவடிக்கைகளிலும் கூட.
Or if we share God's word from a pulpit.
அல்லது இப்படி மேடைகளிலே இருந்து தேவனுடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்கும் போதோ.
There's always something fresh, something interesting.
எப்பொழுதும் ஒரு புதிய, ஒரு சுகந்த, ஒரு அருமையான ஒரு காரியம் வெளிப்பட வேண்டும்.
Because God is never boring.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஒரு மிக சிறப்பாக, மிக அருமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்.
There was never a time when Jesus was boring to listen to.
இயேசு கிறிஸ்து பேசும்போது என்றைக்கும் அது போர் அடிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக அது இருக்கும்.
Whether he was in conversation or speaking a sermon.
தனி நிலையிலே ஒரு இடத்திலே பேசும்போதோ அல்லது அவர் பிரசங்கிக்கும் போதோ அது எப்பொழுதும் பரவசப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகவே.
Because the Holy Spirit gave him words.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வசனங்களையும் வார்த்தைகளையும் கொடுத்தார்.
And Paul had the same Holy Spirit.
பவுல் அப்போஸ்தலனிடத்திலும் அதே பரிசுத்த ஆவி இருந்தது.
And do you know, you and I can have the same Holy Spirit.
உங்களுக்கு தெரியுமா, அதே பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்று.
But it's according to your faith.
ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின்படி அது ஆகக்கடும்.
I want to tell you something about New Testament scriptures.
புதிய ஏற்பாட்டின் வசனங்களை குறித்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
There are so many promises in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உண்டு.
But the only ones you'll get are the ones you believe.
நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியது எவைகள் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை மாத்திரமே.
It's like if somebody sends you 100 checks for a lot of money.
ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு 100 செக் காசோலைகளை அனுப்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
There may be a lot of money. There may be thousands of dirhams there.
அதுல எத்தனையோ நிறைய காசு இருக்கக்கூடிய காசோலைகளை உங்களுக்கு அனுப்புகிறார்கள்.
But the only money you will get is the checks you present in the bank and say, please credit to my account.
நீங்கள் பேங்க்ல கொடுக்கக்கூடிய அந்த காசோலைகளுக்கு மாத்திரமே நீங்கள் பணம் பெற்றுக் கொள்ள முடியும்.
Suppose you frame up that check and hang it on the door.
ஒருவேளை நீங்கள் அந்த செக் எடுத்து காசோலை எடுத்து நீங்க ஒரு ஃப்ரேம் போட்டு சுவரிலே மாட்டி வைத்தீர்கள் சொன்னால்,
oh, you can admire it. 100,000 dirhams for my name.
ஒரு முறையும் பார்த்து 100,000 திரம் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை பார்த்து பரவசப்படலாம்.
But you're living like a beggar because you're just framing the check and putting it on the wall.
ஆனா நீங்கள் அதே பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தீங்க, பிச்சைக்காரனை போலதான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.
Checks are not meant to be framed on the walls. Take it to the bank and cash it.
காசோலைகள் சுவரிலே மாட்டுவதற்கு அலங்கரிப்பதற்காக அனுப்பப்படவில்லை. அவைகள் பேங்கிலே சென்று அது பணமாக மாற்றப்பட வேண்டும்.
Why do we put verses on the walls in our house?
நம்முடைய வீடுகளிலே வசனங்களை எதற்காக சுவர்களிலே நாம் அலங்கரிக்கிறோம்?
I've got it in my house.
என்னுடைய வீட்டில் நான் வைத்திருக்கிறேன்.
It's to remind me to cash that check from heaven.
பரலோகத்திலிருந்து உள்ள அந்த காசோலையை நான் பணமாக மாற்ற வேண்டும், ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பூட்டுவதற்காக அவைகள் அங்கே
மாற்றப்பட்டிருக்கிறது.
அதை வாசிப்பது மாத்திரம் போதாது.
Lord, in Jesus name, that's for me.
நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவே இது எனக்கு, தேவனே என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
And this is what I did with this verse many years ago in my life.
என்னுடைய வாழ்க்கையில பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை அப்படித்தான் நான் எனக்காக எடுத்துக்கொண்டேன்.
For many years after I was born again.
நான் மறுபடியும் பிறந்த பல வருடங்களுக்கு பின்னாக.
After I was baptized.
நான் ஞானஸ்நானம் பெற்றதன் பின்பதாக.
After I was baptized in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நான் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு.
I was defeated.
நான் தோல்வி அடைந்தேன்.
And many of you will also, if you're honest, say the same thing.
நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் அதையே தான் சொல்வீர்கள்.
When I read this verse many years ago.
நான் பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை வாசித்தேன்.
I said, Lord, the devil has robbed me of something for so many years.
நான் சொன்னேன், ஆண்டவரே, பிசாசு பல வருடங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காதபடி என்னை திருடி கொண்டான்.
I don't have to be defeated.
நான் தோல்வியை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை.
You God who led Paul always in every place in victory, you can do the same for me.
நீர் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணியவர், தொடர்ச்சியாக எனக்கு வெற்றி சிறக்க பண்ண முடியும்.
That wherever I go, it'll be the fragrance of Jesus Christ that comes forth from me.
நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் கிறிஸ்துவினுடைய சுகந்த வாசனை என்னிலே வெளிப்படும்.
When you find believers fighting for money,
ஒரு சில நேரங்களில் விசுவாசிகள் பணத்துக்காக சண்டை போடும் போது,
is that the fragrance of Christ?
அது கிறிஸ்துவினுடைய சுகந்த வாசனையா?
Even if you fight for your rightful share of the family property,
ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய அந்த பாரம்பரிய சொத்தாக இருந்தாலும் கூட,
do you think Jesus would fight for his share of the family property?
நீங்கள் யோசிக்கிறீர்களா, இயேசு கிறிஸ்து அப்படியே தன்னுடைய பாரம்பரிய சொத்துக்காக அவர் சண்டை போடுவார் என்று சொல்லி?
No.
இல்லை.
Once when one man came to him and said, please tell my brother to share my family property with me.
ஒரு நேரத்திலே ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அந்த பரம்பரை சொத்தை குறித்து சொல்லும் போது,
Jesus said, don't come to me with all that.
அவர் சொன்னார், இந்த சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் வராதே.
He didn't come here to give us our share of our family property.
அவர் நம்முடைய பரம்பரை சொத்தை கொடுப்பதற்காக அவர் வரவில்லை இங்கே.
He came to lead us in victory over sin.
அவர் பாவத்திலிருந்து நாம் வெற்றி சிறக்க அவர் நம்மை அழைக்க நம்ம நம்மிடத்திலே வந்தார்.
And to trust God that whatever God wanted me to have nobody could steal from me.
தேவன் நம்மிலே சித்தம் வைத்திருக்க எதையெல்லாம் வைத்திருக்கிறார் அதை யாரும் களவு செய்யாதபடிக்கு அதை காத்துக்கொள்ள தேவன் வந்தார்.
I believe with all my heart today that I can always live in triumph in Christ.
நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் கிறிஸ்துவிலே வெற்றி சிறக்க முடியும் என்று
சொல்றேன். Whether I live in a palace or whether I'm put in jail, it's the same thing.
நான் அரண்மனையிலே இருந்தாலும் சரி அல்லது சிறைவாசமிலே இருந்தாலும் சரி,
you must have this faith.
இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும்.
So, you know, sometimes when I read some of these Old Testament Psalms,
ஒரு சில நேரங்களிலே இந்த பழைய ஏற்பாட்டின் சங்கீதங்களை வாசிக்கும் போது,
you must remember that is Old Testament.
நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவைகள் பழைய ஏற்பாடு.
Some of it applies to us, some of it does not apply to us.
ஒரு சில காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஒரு சில காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்காது.
We must understand the situation.
அந்த சூழ்நிலையை நாம் புரிந்துகொண்டு,
I thought of that when we were reading Psalm 22 this morning.
இன்றைக்கு சங்கீதம் 22 ஐ நாம் வாசிக்கும் போது அதை நான் யோசித்து பார்த்தேன்.
Verse 1.
முதலாவது வசனம்,
My God, my God, why have you forsaken me?
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?
That only happened to Jesus on the cross.
அது இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையிலே மாத்திரமே நடந்த காரியம்.
Because he took my sin.
ஏனென்றால் என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்.
I will never say that.
நான் அதை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன்.
Because the New Testament promises, I will never leave you nor forsake you.
ஏனென்றால் புதிய ஏற்பாடு நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி.
Do you have to say sometime, Oh God, why have you forsaken me?
ஒருவேளை நீங்கள் சொல்கிறீர்களா, ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி?
Not if you are walking with Jesus.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது அப்படி சொல்ல முடியாது.
It is impossible.
அது சொல்ல முடியாத ஒரு காரியம்.
Hebrews 13 is so clear, I will never leave you nor forsake.
எபிரேயர் 13 தெளிவாக சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று.
Or you go to the second verse.
இரண்டாவது வசனத்தை பார்ப்போம்.
I cry but you don't answer.
நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர்.
That's when Jesus was hanging on the cross.
அது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அங்கே தொங்கும் நேரத்திலே.
For 3 hours there was no answer.
3 மணி நேரம் எந்த பதிலும் இல்லை.
Because he took my sin.
ஏனென்றால் என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்.
But you know what the Lord says to me?
ஆனால் தேவன் என்னிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா?
Before you call, I will answer.
நீ கூப்பிடுவதற்கு முன்பதாக உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறார்.
Because Jesus died for me.
ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக மரித்தார்.
He took all that punishment.
அந்த சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்.
I don't have to ever say like this.
நான் இப்படி ஒருபோதும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
Oh God, I cry and you don't answer.
நான் இப்படி சொல்ல வேண்டியதில்லை, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர் என்று சொல்ல வேண்டிய அவசியம்.
Unbelief.
இது அவிசுவாசம்.
It's Old Testament.
இது பழைய ஏற்பாடு.
I say because Jesus died for me.
ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக
மரித்தார். And he rose again.
அவர் மறுபடியும்
உயிர்த்தெழுந்தார்.
நான் கூப்பிடும்போது
the Lord will say, here I am.
அவர் சொல்வார், இதோ நான் இருக்கிறேன்.
When I dial heaven, my father picks up the phone immediately.
நான் பரலோகத்துக்கு நான் டெலிபோன் செய்யும் போது என் பரலோக பிதா உடனடியாக அந்த தொலைபேசி எடுக்கிறார்.
Verse 6.
ஆறாவது வசனம்,
I am a worm.
நானோ ஒரு புழு.
Now that sounds very humble.
அது ரொம்ப எளிமையாக காணப்படுகிறது, தாழ்மையாக காணப்படுகிறது.
I want you to see a verse in Philippians 1.
பிலிப்பியர் 1 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் நீங்கள் வாசிக்க விரும்புகிறேன்.
Paul is writing to the Philippians.
பவுல் அங்கே பிலிப்பியருக்கு எழுதுகிறார்.
Chapter 1 verse 1.
1 அதிகாரம் முதல் வசனம்.
Paul and Timothy, bond servants of Christ, to all the saints in Christ who are in Philippi.
இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கு
எழுதுகிறார். What does he call them?
அவர்களை என்ன சொல்லி அழைக்கிறார்?
Saints. Does he say, I'm writing to all of you worms in Philippi? All the worms in the church in Philippi.
பிலிப்பியிலே இருக்கக்கூடிய எல்லா புழுக்களுக்கும் என்றுமா எழுதி கொண்டிருக்கிறார்?
No.
இல்லை.
God has made me his son.
அவர் தேவன் என்னை பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறார்.
There's no humility in saying I'm a worm when God has made me his son.
தேவன் என்னை அவருடைய குமாரனாக பிள்ளையாக மாற்றியதன் பின்பதாக புழு என்று சொல்ல வேண்டிய தாழ்மை நிலை நமக்கு அவசியம் இல்லை.
Supposing one day One of my sons comes to me.
ஒருவேளை என்னுடைய மகன் ஒரு நாள் வந்து என்னிடத்திலே வந்து,
and he doesn't come walking.
அவன் நடந்து வரவில்லை.
He crawls on the ground.
அவன் ஒருவேளை தவழ்ந்து வருகிறான் என்று எடுத்துக்கொள்வோம்.
He says, "Daddy, I'm only a worm."
அவன் சொல்றான், அப்பா நான் ஒரு புழு என்று சொல்லும்போது,
I don't deserve to be your son.
நான் உங்களுடைய பிள்ளையாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால்,
I'll take him for a mental checkup. Something
அவனை
wrong.
நான் மனநோய் பரிசோதனைக்கு அவனை அழைத்து செல்ல வேண்டும் நான்.
He said, "What's wrong?"
ஏதோ பிரச்சனை அவனுக்கு.
You're not a worm.
அவன் புழு அல்ல.
You're my son.
என்னுடைய குமாரன் நீ.
You believe that?
அதை நீங்க விசுவாசிக்கிறாயா?
I say, "Oh, I don't want to be so proud."
ஓ, நான் பெருமையாக இருக்க விரும்பவில்லை.
That's not pride.
அது பெருமை அல்ல.
If Jesus says I am a son of God,
இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய பிள்ளை அல்லது பிதாவுடைய குமாரன் என்று சொல்லும்போது,
I say, no, Lord, I'm just a worm.
அவர் ஒன்று சொல்லவில்லை, நான் ஒரு புழு என்று சொல்லவில்லை.
Supposing I say that.
ஒருவேளை நான் சொல்கிறேன்,
"Oh no, Lord, I'm not just a son, I'm just a worm."
இல்ல, நான் ஒரு குமாரன் அல்ல, நான் ஒரு புழு என்று என்னை சொல்வேன்.
What am I saying?
நான் என்ன சொல்கிறேன்?
I'm saying, "Jesus, you're a liar."
அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவே நீர் பொய்யன் என்று சொல்லுகிறேன்.
He is not a liar.
அவர் பொய்யன் அல்ல.
Brothers and sisters.
சகோதரனே சகோதரியே.
We are children of God.
நாம் தேவனுடைய பிள்ளைகள்.
We don't deserve to be.
நாம் அப்படி ஆவதற்கு தகுதி இல்லை.
No.
இல்லை.
Actually, I don't even deserve to be a worm.
நான் புழுவாக இருப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை.
If I say, "Lord, give me what I deserve."
ஆனால் ஒருவேளை ஆண்டவரே நான் என்னை தகுதிக்கு தகுந்தாற் போல் என்னை கொடும் என்று சொன்னால்,
He'll say, "You deserve hell."
உனக்கு நரகம் தான் தகுதி என்று சொல்வான்.
Not even a worm, you deserve to be in hell.
நீ புழு அல்ல, புழுவை காட்டிலும் நரகத்தில் இருப்பது உனக்கு தகுதி என்று
சொல்வான். God doesn't give me what I deserve.
நான் தகுதிக்காக தேவன் நமக்கு கொடுப்பதில்லை.
He gives me what I don't deserve because Jesus died for me.
நான் எதற்கு தகுதி இல்லையோ அதை கொடுக்க அவர் சித்தம் இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார்.
When we take our position in Christ,
கிறிஸ்துவிலே நம்முடைய நிலையை நாம் எடுத்துக் கொள்ளும் போது,
we can live in victory all the time.
அப்பொழுது எப்பொழுதும் வெற்றி சிறக்க நம்மால் முடியும்.
Now, there are some people who misunderstand this.
இதை அநேகர் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள்.
There are certain preachers who preach like this.
ஒரு சில பிரசங்கிமார்கள் இப்படியாக அதை பிரசங்கிப்பார்கள்.
I am the son of a king.
நான் ராஜாவினுடைய பிள்ளை.
So I must drive a Mercedes Benz or BMW car.
ஆகவே நான் Mercedes Benz அல்லது BMW காரை ஓட்டி செல்ல வேண்டும்.
And I must have a big 5-bedroom house.
அல்லது எனக்கு ஒரு 5-bedroom இருக்கக்கூடிய வீடு இருக்க வேண்டும்.
And where do these preachers get their money to buy all these things?
இந்த பிரசங்கியாரர்களுக்கு எங்க இருந்து காசு வருகிறது எல்லாம் வாங்குவதற்கு?
From the poor people who are foolish enough to give them that money to buy that Mercedes.
மூடத்தனமாக கொடுக்கக்கூடிய அந்த ஏழை ஜனங்கள் கொடுக்கக்கூடிய காசு இருப்பதனால் அதை அவர்கள் வாங்கி அனுபவிக்கிறார்கள்.
This is deception.
இது மாய்மாலம்.
We're not kings in an earthly way.
உலக பிரகாரமான ராஜாக்கள் அல்ல நாம்.
We are kings in our heart.
நம்முடைய இருதயத்திலே நாம் ராஜாக்கள்.
We don't reign over people.
நாம் ஜனங்களின் மத்தியிலே ராஜாக்களாக ஆளுகை செய்வதில்லை.
We reign over sin.
நாம் பாவத்தின் மேல் ஆளுகை செய்கிறோம்.
We reign over the devil.
பிசாசின் மேல் நாம் ஆளுகை செய்கிறோம்.
But to people,
ஆனால் ஜனங்களுக்கு,
we are servants.
நாம் ஊழியக்காரர்கள்.
That's how Jesus was.
அப்படித்தான் இயேசு கிறிஸ்து இருந்தார்.
When they wanted to make him a king, he ran away. He said, "I'm not called to be a king on this earth."
அவரை ராஜாவாக ஜனங்கள் ஏற்படுத்த ஆயத்தப்படுத்தும் போது அவர் ஓடிவிட்டார். நான் இந்த பூமிக்கு ராஜாவாக வருவதற்கு அழைக்கப்படவில்லை.
We need to know our position and our rights in the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்திலே நம்முடைய நிலையும் நம்முடைய உரிமைகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும்.
Then what will happen?
அப்பொழுது என்ன நடக்கும்?
It says here in Hebrews 13 and verse 15.
எபிரேயர் 13:15-ல் இப்படியாக சொல்லப்படுகிறது.
First of all, let me show you verse 5.
முதலாவது 5வது வசனத்தை உங்களுக்கு காண்பித்து அடுத்து செல்ல விரும்புகிறேன்.
He has said, "I will never desert you. I will never forsake you."
Hebrews
13 verse 5.
13ஆம் அதிகாரம் எபிரேயர் 13:5 வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
What he's saying earlier is, don't love money, be content with what you have.
அதற்கு முன்பதாக என்ன சொல்கிறார் அந்த வசனத்தின் மேலாக, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள்.
I'll tell you something.
உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
Please listen to me.
சரியாக கவனியுங்கள்.
I've been a believer for 51 years and I've seen many things among believers.
51 வருடங்களாக நான் விசுவாசியாக இருந்த நிமித்தமாக பல விசுவாசிகளின் மத்தியில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன்.
And I've seen one of the worst diseases among believers is not cancer.
விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதி புற்றுநோய் அல்ல.
It is the love of money.
அது பண ஆசை.
It has destroyed preachers.
அது பிரசங்கிமார்களுடைய ஊழியங்களை அழித்திருக்கிறது.
Destroyed believers.
விசுவாசிகளை அழித்திருக்கிறது.
And sent many people to hell.
அநேகரை நரகத்துக்கு அது நடத்தி சென்றிருக்கு.
Cancer doesn't send people to hell.
புற்றுநோய் நரகத்துக்கு ஒருவரை அழைத்து செல்வதில்லை.
I know people who got cancer and who repented and went to heaven.
அநேகர் எனக்கு தெரியும் புற்றுநோய் பெற்றவர்கள் அவர்கள் பாவ அறிக்கை செய்து பரலோகத்துக்கு சென்றார்கள்.
Beware of the love of money.
பண ஆசை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள்.
Now God has not given all of us equal amount of money.
நாம் எல்லாருக்கும் ஒரே நிலையிலே பணத்தை தேவன் கொடுக்கவில்லை.
I don't know why. That's God's wisdom.
அது தேவனுடைய ஞானம். அது ஏன் என்று எனக்கு தெரியாது.
That's like saying he didn't make all the five fingers the same size.
எல்லா விரல்களையும் ஒரே நிலையிலே அவர் படைக்காதது போல இது ஒரு நோக்கத்தோடு செய்திருக்கிறார்.
He did not make all of us the same height.
நாம் எல்லாரும் ஒரே உயரத்திலே இருக்க அவர் நம்மை படைக்கவில்லை.
Or the same color.
அல்லது ஒரே நிறத்திலே நம்மை படைக்கவில்லை.
He's made us all different.
எல்லாரையும் நாம் வித்தியாசமாக அவர் படைத்திருக்கிறார்.
Jesus was not a communist.
இயேசு கிறிஸ்து ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல.
He, in his great wisdom, God gives us all different amounts of money.
அவர் தம்முடைய அனந்த ஞானத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் பல நிலைகளிலே பணத்தை கொடுக்கிறார்.
But he's testing us with that.
ஆனால் அதை கொடுத்து நம்மை சோதித்து பார்க்கிறார்.
Are you content with what you have?
நாம் வைத்திருப்பதிலே திருப்தி அடைகிறோமா?
Yeah, by all means get a better job if you can.
உங்களுக்கு ஒரு இது அதைவிட சிறப்பான ஒரு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் நல்லதுதான்.
If you don't get it, be content.
ஆனால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இருப்பதிலே சந்தோஷமாக இருங்கள், திருப்தியாக இருங்கள்.
Because there's a reason. Because God says, I will never leave you nor forsake you.
ஏனென்றால் அதிலே ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று
சொல்லி. Even if so many things go wrong in the world,
உலகத்திலே பல காரியங்கள் தவறாக சென்று கொண்டிருந்தாலும் கூட,
it says in verse 6, we can boldly say something.
ஆறாவது வசனத்திலே தைரியமாக நாம் ஒன்றை சொல்ல முடியும்.
What is that?
என்னது?
The Lord is my helper.
அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம்.
I will never be afraid.
நான் பயப்படேன்.
What can any man do to me?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
You know, any of you who have a problem with fear.
பயத்தை குறித்து யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால்,
or anxiety.
அல்லது ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால்,
I would encourage you to speak out verse 6 frequently.
அடிக்கடி இந்த 13 அதிகாரத்தின் 6 வசனத்தை நீங்கள் தியானிக்குமாறு வாசிக்குமாறு உங்களை நான் வாஞ்சிக்கிறேன்.
Don't say it in a weak way. Say it boldly, like it says here.
அதை பலவீனமான நிலையில அல்ல, பலத்தோடு தைரியத்தோடு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
What are you supposed to say?
எப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் அதை?
The Lord is my helper.
என் தேவ கர்த்தர் எனக்கு சகாய.
I will not be afraid.
நான் பயப்படேன்.
What can any man do to me?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
You know, you can live in a country like this where your employer has so much power to trouble you in many ways.
பல வழிகளிலே உங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த தேசத்திலே நீங்கள் இருக்கக்கூடும்.
Threaten to not give you a visa or take away your passport or so many things.
அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ள முடியும், உங்களுக்கு விசா அடிக்காமல் இருக்க முடியும், பல பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்க முடியும்.
You can feel that you're like a helpless person in the power of under some mighty person.
ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஒரு பலனுள்ள ஒரு அதிகாரியின் இடத்திலே நீங்கள் ஒரு பலனற்றவராக நீங்கள் காணப்படலாம்.
Are you a child of God?
ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா?
Stand before God and say this.
அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நின்று இந்த காரியத்தை அறிக்கை.
Lord, you're my helper.
கர்த்தரே, நீர் எனக்கு சகாய.
I will not be afraid.
நான் பயப்படேன்.
What can any man do to me?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
Maybe he won't pay me.
அவனால்
Maybe that man will not pay me my salary.
அவன் ஒருவேளை எனக்கு சம்பளத்தை கொடுக்காமல் போகலாம்.
But you will never forsake me.
ஆனால் நீர் என்னை கைவிட மாட்டீர்.
You will never leave me alone.
நீர் என்னை விட்டு விலக மாட்டீர்.
Don't frame that check and hang it on the wall. Take it to the bank of heaven and cash it.
அந்த காசோலை சுவரிலே நீங்கள் மாட்டி வைக்க வேண்டாம். பரலோகத்திலே எடுத்து அதை அப்யாசப்படுத்திக் கொள்ளுங்கள்.
That the Lord will never leave you.
தேவன் நிச்சயமாக உங்களை விட கைவிட மாட்டார்.
He can do miracles for you when you're in a difficult situation.
நீங்கள் கடுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும்.
So if this is the case,
அப்படித்தான் பிரச்சனை என்றால்,
what shall we do?
என்ன செய்ய முடியும்?
Verse 15.
15th வசனம்.
Let us continually offer up a sacrifice of praise to God.
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவுள்.
See that word, always.
எப்பொழுதும்.
In the Old Testament they could not always praise God.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எப்பொழுதும் தேவனை அவர்களால் துதிக்க முடியவில்லை.
No.
இல்லை.
They would come on Saturday to the temple.
அவர்கள் சனிக்கிழமை தோறும் வருவார்கள்.
That was their Sabbath day.
அதுதான் அவருடைய ஓய்வு நாள்.
They would blow their trumpets and shout and praise and make a tremendous noise of praise to God.
அங்கே இசை கருவிகள் எல்லாம் மீட்டி அவர்கள் தேவனுக்கு ஒரு பெரிய சத்தத்தை ஆரவாரத்தை ஏற்படுத்துவார்கள்.
And then they would go home.
அன் பின்பதாக அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள்.
And for 6 days they would fight with their wives and husbands.
6 நாட்கள் தங்களுடைய கணவன் மனைவிகளோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள்.
And grumble and complain about so many things.
அநேக காரியங்களை குறித்து குறை சொல்லி கொண்டு குற்றம் சொல்லி கொண்டிருப்பார்கள்.
And next Saturday they'll again come to shout and praise the Lord.
அடுத்த ஓய்வு நாள் சனிக்கிழமை வந்து மறுபடியும் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க அவர்கள் ஆயத்தம்.
And they would have a wonderful time of praising God for 2-3 hours.
ஒரு 2-3 மணி நேரங்கள் ஒரு பரவசமாக ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க அனுபவத்துக்கு.
And they would go home.
மறுபடியும் வீட்டுக்கு செல்வார்கள்.
And again shout and yell and scream with each other in the home and
மறுபடி கத்தி சண்டை போட்டு ஆரவாரப்படுத்தி
பிரச்சனை
அவர்கள் குற்றப்படுத்தி குறை சொல்லிக் கொண்டிருப்பார்.
They would always look forward to Saturday when they could come and praise the Lord.
ஆனால் இதெல்லாம் செய்ததன் மத்தியிலே அந்த சனிக்கிழமை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க.
You know, this is like some people who have so many problems at home.
இது ஒரு சில ஜனங்கள் பிரச்சனைகளிலே மத்தியிலே செல்லக்கூடியவர்களுடைய அனுபவமாக இருக்கும்.
But every Saturday they go for a drink in the bar with all their friends.
அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாரிலே சென்று தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பிப்பார்கள்.
And they drink and drink and drink for 2 hours and they forget all their problems.
அவர்கள் குடித்து 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 ஒரு சில மணி நேரங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மறந்திருப்பார்கள்.
With all their friends who also have many problems.
அந்த நண்பர்களுக்கும் கூட பல பிரச்சனைகள் இருக்கும்.
And they feel so happy after they are drinking.
அதை குடித்து முடிதன் பின்பளாக எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள் கொஞ்ச நேரம்.
You look at them, you'll think they have no problems at all.
அப்ப அந்த நேரத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை போல தோன்றும்.
But it's only for 2-3 hours.
ஆனா அது 2-3 மணி நேரங்கள் தான்.
Then they go home.
அவர்கள் வீட்டுக்கு செல்லும்போது
the same old wretched life for 6 days.
அதே பழைய பிரச்சனைகள் மறுபடி 6 நாட்கள்.
And they look forward to Saturday when they can again go to the bar and drink with their friends.
மறுபடி பார்ப்பார்கள் எப்பொழுது அந்த சனிக்கிழமை வரும் எப்பொழுது போய் குடித்து சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்.
Now we Christians don't go to the bar.
நாம் கிறிஸ்தவர்கள் நாம் பாருக்கு செல்வதில்லை.
We go to church.
நாம் சபைக்கு வருகிறோம்.
On Friday morning.
வெள்ளிக்கிழமை காலை தோறும்.
And we praise God and we have a wonderful time with our friends.
அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அவரோடு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்குள் கடந்து செல்கிறோம்.
But this is like another bar.
இது இன்னொரு பாரை போன்றதுதான்.
It's not alcohol but a lot of singing.
இங்கே மதுபானம் இல்லை அநேக பாடல்கள் உண்டு.
If it doesn't change your life tomorrow and the next week it is no better than going to a bar.
இது நாளைக்கும் வரக்கூடிய வாரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை தொட்டு உங்களை மாற்றவில்லை என்று சொன்னால் அது பாருக்கு செல்லும் அனுபவத்தை போன்றது.
That was an Old Testament experience.
அது பழைய ஏற்பாட்டினுடைய அனுபவம்.
Like Job.
அது யோபினுடைய காலத்திலே உள்ளது.
Abraham, David.
அது ஆபிரகாமை போல தாவீதை போல
Elijah.
எலியாவை போல.
And then down and then up and then down.
மேலும் கீழுமாக போகக்கூடிய அனுபவம்.
But what did we read in 2 Corinthians 2?
ஆனால் 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்?
Always.
எப்பொழுதும்.
What do we read here?
இங்கே என்ன வாசிக்கிறோம்?
Continually, always, praise the Lord.
எப்பொழுதும்.
What do we read in Philippians 4:4?
பிலிப்பியர் 4:4 என்ன வாசித்தோம்?
Again the word always.
எப்பொழுதும்.
You know, this word always is not found in the Old Testament.
இந்த எப்பொழுதும் என்ற பதம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இருந்ததில்லை.
They could not live like that always.
அவர்களால் எப்பொழுதும் அப்படி வாழ முடியவில்லை.
Do you know that the Jesus Christ died and rose again and gave us the Holy Spirit so that we can have this life always.
உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தமாக எப்பொழுதும் இந்த பரிசுத்த ஆவியில் நான் தொடர்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி.
But I'll tell you my experience for 15-20 years of my life I never had it after I was born again.
என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் மறுபடி பிறந்து 15 வருடங்களாக அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருந்தேன்.
Because I didn't know.
ஏனென்றால் நான் அறியாமல் இருந்தேன்.
And nobody explained it to me like I'm doing today to you.
இப்பொழுது உங்களுக்கு நான் விளக்குவது போல யாரும் எனக்கு விளக்கி காட்டவில்லை.
Everybody told me go evangelize, witness to people, tell bring people to Christ.
எல்லா சொன்னார்கள் போய் பிரசங்கி ஜனங்களுக்கு சாட்சி சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்து என்று சொன்னார்கள்.
I did that.
அதை செய்தேன்.
Read the Bible every day. I did that.
நான் வேதத்தை வாசி என்று சொன்னால் வாசித்தேன்.
Fast and pray. I did that.
உபவாசி ஜெபி என்றால் அதையும் செய்தேன்.
I did all this.
எல்லாவற்றையும் செய்தேன்.
But I was defeated.
ஆனால் தோல்வியை தான் நான் தழுவினேன்.
The devil robbed me.
பிசாசு என்னிடத்தில் களவாண்டு கொண்டான்.
But one day God opened my eyes.
ஒரு நாள் தேவனுடைய கண்களை திறந்தார்.
That the devil had robbed me of the inheritance my heavenly father had purchased for me.
பரலோகத் தகப்பன் எனக்காக சுதந்திரித்து வைத்த அந்த சுதந்திரத்தை நான் மறுபடி பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கண்களை திறந்தார்.
The devil has robbed so many believers.
அநேக விசுவாசிகளை பிசாசானவன் அந்த சுதந்திரத்தை அவன் களவாடி இருக்கிறான்.
Of the inheritance that Jesus paid such a price on the cross to get for us.
அப்பேற்பட்ட விலை கிரயத்தை செலுத்தி நமக்காக அவர் வாங்கி வைத்த அந்த சுதந்திரத்தை பிசாசானவன் பறித்து வைத்திருக்கிறான்.
Do you remember what Jesus said when he took the cup on the at the last supper?
அந்த கடைசி ரா போஜனத்தில் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன சொன்னார் தெரியுமா?
He said this cup verse Luke 22 verse 20.
லூக்கா 22:20 வசனம்.
He says this cup is the new covenant in my blood. Luke 22 verse 20 the last part.
லூக்கா 22:20 வசனம் கடைசி பகுதி. அவர் சொல்லும்போது இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை.
That's the first time that Jesus used that word new covenant.
இயேசு கிறிஸ்து முதல் முதலாக புதிய உடன்படிக்கை என்ற பதத்தை அங்கேதான் பயன்படுத்துகிறார்.
He's saying I'm going to shed my blood on the cross.
நான் உங்களுக்காக என்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்த போகிறேன்.
Every drop of my blood will flow out on that cross.
அந்த கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் சிந்தப்படும்.
Do you know that when Jesus rose up in a new body?
இயேசு கிறிஸ்து மறுபடியும் புதிய சரீரத்திலே உயிர்த்தெழுந்த போது
there was no blood in that body.
அந்த சரீரத்திலே அவருக்கு இரத்தம் இல்லை.
He told his disciples in the resurrection, after the resurrection.
அவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு இப்படியாக சொன்னார்.
Luke 24:39.
லூக்கா 24:39 வசனம்.
Touch me and see, for a spirit does not have flesh and bones as you see me have.
நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகள் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி.
In this body we have flesh and bones and blood. But in the new body he says he only got flesh and bones.
இங்க நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். இரத்தத்தை குறித்து சொல்லவில்லை.
But in our body we have blood also.
ஆனால் நம்முடைய சரீரத்திலோ எலும்புகளோடு கூட நமக்கு இரத்தமும் உண்டு.
Jesus before he went to the cross he had flesh and bones and blood.
கிறிஸ்து அங்கே சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அவருக்கு மாம்சமும் இரத்தமும் எலும்புகளும் இருந்தது.
But after his resurrection there was no blood.
ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக அவருக்கு ரத்தம் இல்லை.
When you and I get a resurrected body, there won't be any blood in it.
நாமும் கூட கிறிஸ்துவின் வருகையிலே உயிர்த்தெழப்படும் போது நமக்கு அந்த ரத்தம் இருக்காது.
What happened to Jesus' blood?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு என்ன ஆனது?
It was all poured out on the cross.
அது கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்டது.
There was not a drop of blood left in his body.
அவருடைய சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதமில்லை.
He poured out every drop of his blood for our sin.
நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார்.
Not only for our sin.
நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல.
But to bring us into a new covenant.
நாம் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்தினார்.
Where I could receive his Holy Spirit.
அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக.
The same Holy Spirit that dwelt in him.
அவரிலே வாசமாயிருந்த அதே பரிசுத்த ஆவியானவர்.
I feel sorry that unfortunately many people have related the Holy Spirit only to the gift of speaking in tongues.
ஆனால் அநேகர் நான் வேதனையோடு சொல்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் என்று சொல்லும்போது அது ஏதோ அந்நிய பாஷையிலே பரவசமாக பேசுவதோடு முடிந்து விடுகிறது என்று நினைத்து விடுகிறோம்.
And the devil has robbed believers.
பிசாசானவன் இந்த காரியத்தில் விசுவாசிகள் இடத்துல களவாடி இருக்கிறான்.
Speaking in tongues may be a wonderful gift.
ஆவிலே பாஷைகளிலே பேசுவது ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம்.
I thank God for it.
அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But there's something more I thank God for.
ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு காரியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி
செலுத்துகிறேன். The Holy Spirit has come to help me to walk as Jesus walked on this earth.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெற்றி சிறந்து நடந்தது போல நானும் நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார்.
Overcome temptation.
சோதனைகளை மேற்கொள்வதற்கு.
To be free from the love of money.
பண ஆசையிலிருந்து விடுபட.
To be free from fear,
பயத்திலிருந்து விடுபட,
free from anxiety,
எல்லாவிதமான இயலாமையிலிருந்து விடுபட,
free from strife and quarreling with wife or husband or believers or anybody,
கணவனோடோ மனைவியோடோ அல்லது விசுவாசிகளோடோ நான் சண்டை போடுவதிலிருந்து விடுதலை பெற,
to overcome anger,
கோபத்திலிருந்து மேற்கொள்ள,
to overcome sexually dirty thoughts,
எல்லாவிதமான லௌகிய இச்சைகளிலிருந்தும் காமவிகார இச்சைகளிலிருந்தும்,
to overcome bitterness,
கசப்பிலிருந்து வெற்றி பெற,
to overcome fear of the devil,
பிசாசின் குறித்த பயத்திலிருந்து வெற்றி பெற,
this is why the Holy Spirit has come.
இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார்.
Not just to give us the gift of tongues.
நமக்கு அந்நிய பாஷையிலே பேசும் வரங்களை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல.
He has come to be a helper.
அவர் நமக்கு ஒரு உதவி தேற்றரவாளனாக உதவியாக வர வந்தார்.
To help us to live the way God wants us to live on this earth.
எப்படி இந்த பூமியில நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்படி வாழ்வதற்கு,
help us to praise God all the time.
எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுப்பதற்கு,
not once in a while.
எப்பொழுதோ அல்ல.
See this Old Testament verse, Psalm 106.
சங்கீதம் 106வது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம்.
Says in Psalm 106, 9, that the Lord led the Israelites through the Red Sea.
சங்கீதம் 106:9 வசனம், அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று.
And then verse 10, he saved them from the hand of the enemy.
10வது வசனம், பயங்கர கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து.
And then verse 11, the waters of the Red Sea covered all their enemies.
11வது வசனம், அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது.
Not one of them was left.
அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை.
Then,
அப்பொழுது,
next verse, then,
அப்பொழுது அடுத்த வசனம்,
அப்பொழுது, they believed his words.
அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்கள்.
And when they believed his words, what did they do?
அவருடைய துதியை பாடினார்கள்.
They sang his praise.
அவருடைய துதிகளை பாடினார்.
But if you read Numbers chapter 15 and 16, Exodus 15 and 16,
யாத்ராகமும் 15-16 வசனங்கள் அதிகாரங்களை வாசிக்கும் போது,
you see immediately they started complaining after that.
அதன் பின்பதாக நாம் அவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்து
விடுகிறார்கள். They would praise and then complain.
அவர்கள் துதிப்பார்கள், அப்புறம் முறுமுறுப்பார்கள்.
And then after some time they'd praise and complain.
அப்புறம் துதிப்பார்கள், அப்புறம் முறுமுறுப்பார்கள்.
This is the Old Testament experience.
இதுதான் பழைய ஏற்பாட்டு அனுபவம்.
But because they couldn't believe his words all the time.
ஏனென்றால் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை அவர்களால்.
Says they believed his words, they sang his praise.
அவர் வசனம் சொல்கிறது அவருடைய வார்த்தையை விசுவாசித்து துதி பாடினார்கள்
என்று. I learned something from that.
அதிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
That if I believe God's words, I will sing his praise.
நான் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கும் போது அவரை துதிக்கி துதிப்பேன்.
In some situation where I start complaining, it's because I don't believe his words.
நான் ஒரு சில சூழ்நிலையை முறுமுறுக்க ஆரம்பிக்கும் போது காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்காததுனால்.
I believe his words.
நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன்.
Today,
இன்றைக்கு,
tomorrow,
நாளைக்கு,
morning,
காலை,
noon, night,
மதியம்,
எல்லா நேரத்திலும், all the time I believe Jesus' word.
எப்பொழுதும் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன்.
I don't believe my feelings.
என்னுடைய உணர்வுகளை நான் விசுவாசிக்கிறேன்.
I don't believe the promises of men because they will break their promises.
மனிதர் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அதை உடைத்து போடுவார்கள்.
I believe God who says I'll never leave you nor forsake you.
ஆனால் தேவன் சொன்ன நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன்.
As long as I believe his word, I sing his praise.
அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கும் நாள் வரை அவருடைய துதிகளை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன்.
There is a tremendous power in praise.
அந்த துதியிலே ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது.
You know how wonderful we feel when we sing praise here for even 1 hour.
ஒரு மணி நேரம் நாம் ஆண்டவரை துதிக்கும் போது எவ்வளவு வல்லமையாக, எவ்வளவு பரவசமாக இருக்கிறது.
You sense the presence of Jesus there.
தேவனுடைய கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம்.
Imagine if we can live in that all the time.
எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு பரவசமான ஒரு நிலையிலே, அனுபவத்திலே இருக்கும்போது எப்பொழுது அருமையான ஒரு காரியமாக
இருக்கும். Because we know God is on the throne.
ஏனென்றால் கர்த்தர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார்.
The devil was defeated 2000 years ago.
2000 வருடங்களுக்கு முன்பதாக பிசாசானவன் தோல்வியுற்ற.
My sins have all been cleansed in the blood of Christ.
என்னுடைய எல்லா பாவங்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது.
And Jesus will never leave me nor forsake me.
கிறிஸ்து என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், விட்டு விலக
மாட்டார். God wants us to live a life of continual praise from today.
எப்பொழுதும் துதிக்கும் அனுபவத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றையிலிருந்து தேவன் விரும்புகிறார்.
Don't be like those Old Testament people who come once a week and praise God.
பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளைப் போல வாரத்துக்கு ஒரு முறை வந்து துதித்து ஆராதித்து போவது அந்த அனுபவம் வேண்டாம் நமக்கு.
Or these drunkards who spend 2 hours in a bar once a week and are very happy though for 2 hours.
அல்லது குடிகாரர்களைப் போல வாரத்துக்கு ஒரு முறை 2 மணி நேரங்கள் குடித்து வெறித்து களியாட்டத்தில் இருப்பது போன்ற அனுபவம் வேண்டாம் நமக்கு.
We can continually praise God.
எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து ஆராதித்துக்
கொண்டிருக்கும்படி. God never vacates his throne even for one second.
ஏனென்றால் ஒரு நொடி பொழுது கூட தேவன் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்குவதில்லை.
And the devil was defeated once and for all. He can never have power over us.
எல்லா பலத்திலிருந்தும் பிசாசானவன் அழிக்கப்பட்டு விட்டான், வெற்றி சிறக்கப்பட்டு விட்டான். ஆகவே நம்மேல் அவனுக்கு பலன் இல்லை.
I hope your life will be different from today.
இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
That the effect of this message won't last just for few hours or one day.
இந்த செய்தியினுடைய காரியம் ஏதோ ஒரு சில நேரங்களுக்கோ அல்லது நாட்களுக்கோ இருக்கிறது மாத்திரம் அல்ல.
It will change the whole direction of your life.
உங்களுடைய வாழ்க்கையின் திசையை அது பரிபூர்ணமாக மாற்ற வேண்டும்.
It did that for me many years ago.
பல வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு இந்த காரியங்கள் அப்படி செய்தது.
I'm so thankful.
அதற்கு நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
ஆண்டவர் நம்மிடத்தில் பேசி இருக்கிறார்.
Will you pray a prayer silently in your heart?
உங்களுடைய இருதயங்களிலே அந்தரங்கத்திலே ஒரு ஜெபத்தை நீங்கள் ஜெபிப்பீர்களா?
Lord, make this word real in my life.
ஆண்டவரே, இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாக்கும்.
That I can live according to it every day.
உம்முடைய சித்தத்தின்படி எல்லா நேரமும் எப்பொழுதும் நான் வெற்றி சிறக்க எனக்கு கிருபை செய்.
Our Father in heaven.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே.
Forgive us for not possessing our inheritance which you purchased in Christ.
கிறிஸ்துவிலே நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த சுதந்திரத்தை நாங்கள் பூரணமாக அனுபவிப்பதற்கு எங்களை மன்னியும்.
Forgive us for giving so many areas of our life to the devil.
பிசாசுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை நாங்கள் விட்டுக் கொடுத்ததற்காக எங்களை மன்னியும்.
We don't want to do it anymore.
இனி நாங்கள் செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே.
We want to possess our inheritance in Christ.
கிறிஸ்துவிலே எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம்.
And we want to believe the Holy Spirit will help us.
நாங்கள் பரிசுத்த ஆவி எங்களுக்கு பலன் கொடுத்து உதவுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம்.
Oh Father, fill us with the Holy Spirit.
தகப்பனே, எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பு.
Help us to live the way you want us to live.
நாங்கள் வெற்றி சிறக்க எப்படி நீர் வாழ விரும்புகிறீரோ அப்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்.
Give us your grace.
உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும்.
We pray in Jesus' name.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.